Un poquito de ruso, poco.
முத்துமுழு செய்யும் வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்துமுழு கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்வான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஏப்ரல் மாதம் 11 சனிக்கிழமை 2026 இன்றும் நிகழ்ச்சியில் வழமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் துறவு என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். ஒருவன் எந்த பொருளில் இருந்து பற்றி நீங்கியவனாக இருக்கின்றானோ அவன் அந்த பொருளால் துன்பம் அடைவதில்லை என மு வரதராசன் விளக்கம் தருகின்றார். புலன்களால் ஏற்படக்கூடிய இன்ப உணர்வுகள், உலகியர் சார் ஆசைகள் மீதான ஈர்ப்பு மனநிலையே பற்றுக்கு காரணமாகும். அகமும் புறமுமான பற்றுக்களை நீக்கி மன கட்டுப்பாடுகளை உருவாக்கி துன்பத்திற்கு காரணமான விடயங்களில் இருந்து விடுபடுதலே மன அமைதிக்கும் துன்பமில்லா வாழ்க்கைக்கும் ஆன்மீக ஈடேற்றத்திற்கும் பொருத்தமான வழியாகும். மனம் தூய்மை அடைவதன் ஊடாக மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளுதலே துறவு நிலையாகும். மனதினை ஒருவழிப்படுத்தி உலக இன்பங்களில் மனதினை செலுத்தாது பற்று அற்றவராக வாழும் நிலை தவ வாழ்வாகும். பற்றுக்களில் இருந்து விடுபடாதவர்களை துன்பம் பற்றிக்கொண்டே இருக்கும். துன்பங்களில் இருந்து விடுபட பற்றற்றவராக இருத்தலே வழியாகும். அதுவே துறவு நிலை, ஆன்ம ஈடேற்றத்திற்குரிய வழியாகும். உலகியல் பற்றி நீங்கிய ஒருவரது மனநிலையைப் போலவே இக்குறளை உச்சரிக்கும் போது உதடுகள் அதாவது இதழ்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது இருப்பதும் இக்குறளின் சிறப்பம்சமாகும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு கண்ணோட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இசை நிகழ்ச்சி ஒன்றை முடித்துவிட்டு தன் குழுவினருடன் ரயிலில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார் AM ராஜா. வள்ளியூர் என்ற இடத்தில் ரயிலை விட்டு கீழே இறங்கி மீண்டும் ரயில் ஏறிய போது ரயில் புறப்படவே தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்தார் புகழ்மணம் வீசிய புதையல். குரலை புகை வண்டியின் சக்கரங்கள் அள்ளி அணைத்துக் கொண்டு பூமிக்குள் அடக்கம் செய்தது. எவ்வளி வந்தாலும் வலி நிறைந்ததுதான் மரணம். AM ராஜா போன்ற திரைசை தீபத்தை அணைத்துவிட்ட மரணத்தை என்றுமே மன்னிக்க முடியாது. அந்த வகையிலே அவருடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் மாதம் முதலாம் வாரம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
1950களில் இருந்து 1970கள் வரை தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள மொழிகளில் பல பின்னணி பாடல்களை பாடி பிரசித்தி பெற்ற பாடகர்தான் AM ராஜா அவர்கள். அவர் சில படங்களுக்கு இசையமைத்தும் உள்ளார். அவரது மனைவி பிரபல பாடகி ஜிக்கி ஆவார். 3 வயதில் தந்தையை இழந்த AM ராஜா அவர்கள் உயர்நிலை பள்ளியை முடித்துக்கொண்டு கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு வந்தார். 1951 பச்சையப்பா கல்லூரியில் BA பட்டதாரி பட்டம் பெற்று முடித்தார். இசை ஆர்வம் கொண்ட AM ராஜா கர்நாடக இசையிலும் மேற்கத்திய இசையிலும் தேர்ந்த பயிற்சி பெற்றிருந்தார். கல்லூரியிலேயே புகழ்பெற்ற பாடகராக விளங்கி பல போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தார். அவரை அடையாளம் கண்ட சினிமா நிறுவனம் ஒன்று 2 தெலுங்கு மெல்லிசை பாடல்களை பாடுவதற்கு தெரிவு செய்தது. ராஜாவே எழுதி இசையமைத்த பாடல்கள் அவை. அவற்றின் இசை ஆதிக்கத்தை மேலும் மெருகூட்ட இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் அவருக்கு உதவினார்.
துயரத்தையும் தாபத்தையும் தேக்கிய பாடல்களே ஏ.எம். ராஜாவை தமிழில் நீங்கா புகழ் பெற செய்தன. சிப்பி செதுக்காத பொற்சிலையே, தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா
போன்றவை சில எடுத்துக்காட்டுகள். மேலே இசையின் சாயல் கொண்ட துள்ளலான ஆடாத மனமும் ஆடுதே, பாட்டு பாடவா மற்றும் ஓஹோ எந்தன் பேபி போன்ற பாடல்களிலும் கூட ஒரு இனிமையான மென்மையை சேர்ப்பது அவரது குரல்.
முறையான கர்நாடக இசை பயிற்சி உள்ளவர் என்பதால் ஏ.எம். ராஜா மரபான முறையில் கர்நாடக ராகங்களுக்குள் அமைக்கப்பட்ட பாடல்களை கூட சுருதி தெளிவுடன் இயல்பாக ரசனையுடன் பாடினார்.
மீண்ட சொர்க்கம் படத்தில் வரும் கலையே என் வாழ்க்கையின் திசை மாறினால், தேனிலவு படத்தில் வரும் காலையும் நீயே மாலையும்,
கல்யாண பரிசு திரைப்படத்தில் அதே இயல்பு மாறாத துல்லியத்துடன் வேகமான தாளம் கொண்ட வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட ஆசைத்தானோ பல கோடி மலர் அழகை மூடி வைத்த மனதை கொள்ளை அடிப்பதும் ஏனோ
மற்றும் மெல்லிய நடை கொண்ட நிலவும் மலரும் இதயவானின் உதய நிலவே போன்ற பாடல்களும் மகாதேவி திரைப்படத்தில் இடம்பெற்ற
கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே கண்ணேயும் பேரழகின் விலை இந்த உலகே
இன்று வரை பல ரசிகர்களால் நேசிக்கப்படும் பாடல்களில் இதுவும் ஒன்று. மற்றும் நிலவும் மலரும் பாடுது,
நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நீனை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது.
1950கள் 60களில் புகழின் உச்சியில் இருந்த நாட்களில் ஏ.எம். ராஜா அவர்கள் எம்.ஜி.ஆர். சிவாஜி கணேசன், என்.டி. ராமராவ், நாகேஸ்வர ராவ், ஜெமினி கணேசன், சத்யன், பிரேம் நசீர் போன்ற பெரிய நடிகர்களுக்காக தொடர்ந்து பாடினார். பொதுவாக இளம் காதல் நாயகர்களான ஜெமினி கணேசன், பிரேம் நசீர் போன்றவர்களுக்கு அவரது குரல் பெரிதும் பொருத்தமாக அமைந்தது. பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அறிமுகமாகி ஜெமினி கணேசனுக்காக பாடத் தொடங்கும் வரையிலும் ஜெமினியின் பாடற் குரலாகவே விளங்கியவர் ஏ.எம். ராஜா. ஜெமினி கணேசனுக்காக அவர் பாடிய படங்களில் கல்யாண பரிசு, நிசியம்மா, மனம் போல மாங்கல்யம், பூலோக ராம்பை, ஆடிப்பெருக்கு ஆகியவை புகழ்பெற்ற திரைப்படங்களாக விளங்கின. 1955 மகேஸ்வரி என்ற திரைப்படத்தில் பாடல் ஒளிப்பதிவின் பின்னர் ஜிக்கியுடன் அவருடைய நட்பு காதலாக மாறி திருமணத்தில் முடிந்தது. நடுவே திரை வாழ்க்கையில் ஏ.எம். ராஜாவுக்கு ஒரு இடைவெளி விழுந்தது. தன் மெல்லிசை கச்சேரிகள் வழியாக அவர் வாழ்க்கையை நடத்தினார். பல வருடங்கள் கழித்து 70களின் தொடக்கத்தில் இசையமைப்பாளர் வி. குமார் அவர்கள் ஏ.எம். ராஜாவை அவரே அமைத்துக் கொண்ட அஞ்ஞாத வாசத்திலிருந்து மீட்டு பாட வைத்தார். ரங்கராட்டினம் படத்துக்காக பாடிய முத்தாரமே உன் ஊடல் என்னவோ அன்று மிகப்பெரிய ஒரு அலையாக நெஞ்சங்களை கொள்ளை கொண்டது. புகுந்த வீட்டு படத்திற்காக ராஜா பாடிய
செந்தாமரையே செந்தே நிதழே பொன்னோவியமே கண்ணே வருக
1973 வெளிவந்த வீட்டு மாப்பிள்ளை படத்தின் வழியாக இசையமைப்பாளராகவும் ஏ.எம். ராஜா மறு வருகை புரிந்தார். அதில் இடம்பெற்ற ராசி நல்ல ராசி என்ற பாடல் ஓர் வெற்றி பாடலாகும். ஏ.எம். ராஜா தன் கடைசி நாள் வரை பாடகராக இயங்கிக் கொண்டிருந்தார்.
1989 ஏப்ரல் 7 கன்னியாகுமரியில் உள்ள பகவதி கோவிலில் இசை நிகழ்ச்சி ஒன்றை முடித்து தன் குழுவினருடன் புகைவண்டியில் திரும்பிக் கொண்டிருந்தார் ஏ.எம். ராஜா. உதவியாளனாக வந்த பையன் புகைரதத்தை தவற விட்டு விட்டான் என்று எண்ணி கவலை கொண்டு வள்ளியூர் என்ற ஊரில் புகையிரத நிலையத்தில் இறங்கி அந்த பையனை தேடத் தொடங்கினார். ரயில் புறப்படவே அவசரமாக ஓடி வந்து ஏற முயன்ற ஏ.எம். ராஜா கால் தவறி ரயிலின் அடியில் விழுந்து நசுங்கி உருக்குலைந்து இறந்தார். இந்த அகோர காட்சியை அவரின் மனைவி ஜிக்கி அவர்கள் புகைவண்டியின் ஜன்னலோரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தமை மிகவும் சோகமாக அமைந்த மரணமாக அமைந்தது. நன்றி.
தொடர்வது ஏ எம் ராஜாவினுடைய சிறப்பு பாடல் ஒன்று நேர்களுக்காக. இப்போது
ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, பாடாத காதல் இன்பமெல்லாம் வாவா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, பாடாத காதல் இன்பமெல்லாம் வாவா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே. கனி போலே இதழ் கொஞ்சும் என் வானமுதே,
ஆமை என் நெஞ்சில் புது பண்பான அழகே,
கோவை கனி போலே இதழ் கொஞ்சும் என் வானமுதே,
ஆமை என் நெஞ்சில் புது பண்பான அழகே,
இனிவானோரும் காணாத ஆனந்தமே, ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, பாடாத காதல் இன்பமெல்லாம் பாவாராம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே. புது ரோஜா அழகு ரோஜா மலத்தானோ, எழில் வீசும் புன் கன்னங்களோ,
பாதம் கொண்டாடும் கண்கள் பாடாத வண்டுகளோ,
ரோஜா மலத்தானோ எழில் வீசும் புன் கன்னங்களோ,
பாதம் கொண்டாடும் கண்கள் பாடாத வண்டுகளோ,
இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே,
இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே,
ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, பாடாத காதல் இன்பமெல்லாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது இன்றைய தினம் நடைபெறுகின்ற சிறப்பு ஒன்றுகூடலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர்.
வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக, உன்னை யாரும் மதிக்காததற்கான உண்மையான காரணங்கள், கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை கேட்கணும், இதை புரிந்து கொண்டால் மதிப்பு தானாக வரும். நீ அதிகமாக சிரிக்கிறாய், வலிமை அமைதியில் இருக்கிறது, சிரிப்பது நல்லதுதான். ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லோரும் சிரித்துக் கொண்டிருந்தால் மனிதர்கள் நினைக்கிறார்கள் இவனை எப்படியும் சமாளிக்கலாம். உண்மையான வலிமையானவன் அமைதியாக இருப்பான். அவன் சிரிக்கும் போது அர்த்தம் இருக்கும், அவன் பேசும்போது எடை இருக்கும். அமைதியே உன் சக்தி. நீ எல்லாவற்றையும் ஷேர் செய்கிறாய். மர்மம் மதிப்பை தருகிறது. உன் திட்டங்களை எல்லோரிடமும் சொல்கிறாய். உன் பிரச்சனைகளை எல்லோரிடமும் பகிர்கிறாய். உன் உணர்வுகளை எல்லோரிடமும் காட்டுகிறாய். அப்போது யாரும் உன்னை ஸ்பெஷலாக பார்க்க மாட்டார்கள். எல்லாமே தெரிந்த புத்தகத்தை யார் மீண்டும் படிப்பார்கள்? சிறிது மர்மமாக இரு. செய்து காட்டு, சொல்லி காட்டாதே. வெற்றிக்கு பிறகு பேசு. நீ முதல் முறையே அவமதிப்பை ஏற்கிறாய். அந்த நிமிடமே கோடு போடு. யாரோ முதல் முறை உன்னை மதிக்காமல் பேசினார்கள், நீ பொறுத்து கொண்டாய். அந்த நிமிடமே அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தாய். இவனை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம். முதல் முறை கடைசி முறை என்று வை, அமைதியாக கோபமில்லாமல். இது என்னிடம் நடக்காது என்று காட்டு. உன் வரம்பே உன் மரியாதை. நீ எல்லோரின் ஒப்புதலை தேடுகிறாய். தேடுவதை நிறுத்து. அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இதை செய்தால் யாரோ கோபப்படுவார்களா? எல்லோரும் என்னை விரும்புவார்களா? இந்த கேள்விகளோடு வாழ்பவனை யாரும் லீடராக பார்க்க மாட்டார்கள். உன் முடிவுகளில் நம்பிக்கை வை. தவறானாலும் கற்றுக்கொள். அப்ரூவல் தேடுவதை நிறுத்தினால் மதிப்பு தானாக வரும். நீ மிகவும் நைஸாக இருக்கிறாய். அளவு மீறிய இனிமை மதிப்பை இழக்கும். அன்பாக இருப்பது நல்லது, ஆனால் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் எஸ் சொல்வது? மனிதர்கள் உன்னை நண்பனாக வைத்திருப்பார்கள், ஆனால் தலைவனாக பார்க்க மாட்டார்கள். அன்பாக இரு, ஆனால் வரம்போடு இரு. கருணையாக இரு, ஆனால் வலிமையாகவும் இரு. மென்மையும் வலிமையும் சேர்ந்திருப்பதே உண்மையான தன்மை. நீ அதிகமாக விளக்குகிறாய். உண்மையானவர்கள் விளக்க மாட்டார்கள். ஒவ்வொரு முடிவிற்கும் நீ காரணம் சொல்கிறாய். ஒவ்வொரு செயலுக்கும் நீ விளக்கம் கொடுக்கிறாய். இது உன் தன்னம்பிக்கை இல்லாமையை காட்டுகிறது. வலிமையான மனிதன் முடிவு எடுக்கிறான், விளக்கம் கொடுப்பதில்லை. செயல்படுகிறான், அனுமதி கேட்பதில்லை. உன் செயல்களே பேசப்படட்டும். உன் வாய் அமைதியாக இருக்கட்டும். நீ வரம்புகள் வைப்பதில்லை. வரம்பே மரியாதை கற்பிக்கிறது. வரம்பு இல்லாத மனிதனை மனிதர்கள் மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் எங்கே நிறுத்துவான் என்று தெரியாதவனிடம் எந்த தூரம் வேண்டுமானாலும் போகலாம் என்று நினைக்கிறார்கள். தெளிவான வரம்புகள் வை. இந்த நேரம் என் நேரம். இந்த விஷயங்களில் நான் கம்ப்ரமைஸ் செய்ய மாட்டேன். இப்படி என்னிடம் பேசக்கூடாது. வரம்பு வைத்தவனையே மனிதர்கள் மதிக்கிறார்கள். நீ எப்போதும் எஸ் சொல்கிறாய். வரம்பில்லா ஆக்சஸ் மதிப்பிழப்பை தரும். யாரோ கேட்டாலும் எஸ், எந்த நேரத்தில் அழைத்தாலும் எஸ், எந்த ஃபேவர் கேட்டாலும் எஸ். அப்போது உன் மதிப்பு குறையும். எளிதில் கிடைப்பது யாருக்கும் ஸ்பெஷலாக தெரியாது. சில நேரம் இல்லை சொல். அந்த இல்லை உன் மதிப்பை கூட்டும். நீ தனிமையை பயப்படுகிறாய். தவிப்பு உன் ஒளியை மங்க வைக்கும். தனிமை பயத்தில் தேவையில்லாத உறவுகளில் இருக்கிறாய். தேவையில்லாத கூட்டங்களில் கலந்து கொள்கிறாய். தேவையில்லாத மனிதர்களுக்கு நேரம் கொடுக்கிறாய். இந்த தவிப்பு உன்னை பலவீனமாக காட்டுகிறது. தனிமையை நேசிக்க கற்றுக்கொள். உன்னோடு நீ நேரம் கழிக்க கற்றுக்கொள். தன்னோடு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பவனே உண்மையில் வலிமையானவன். நீ சின்னதாக நடிக்கிறாய். நம்பிக்கை காந்தம் போன்றது. உன் இடத்தை நீயே ஆள். பாராட்டுக்களை மறுக்கிறாய். இல்லை இல்லை, அவ்வளவு இல்லை. உன் திறமையை குறைத்து பேசுகிறாய். நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லையே. இது பணிவல்ல, இது தன்னம்பிக்கை இன்மை. உன் திறமையை பெருமையோடு ஏற்றுக்கொள். உன் இடத்தில் தலை நிமிர்ந்து நில். நம்பிக்கையான மனிதனை உலகம் தானாக நோக்கும். சுருக்கமாக சொல்வதென்றால், மதிப்பு கேட்டு வருவதில்லை, மதிப்பு தேடி வருவதில்லை. மதிப்பு நீ உன்னை எப்படி நடத்திக் கொள்கிறாய் என்பதிலிருந்து வருகின்றது. உன்னை நீயே மதி. உலகம் உன்னை மதிக்கும். இறுதியாக, யாரோ உன்னை மதிக்கவில்லை என்று கோபப்படாதே. முதலில் நீ உன்னை மதிக்கிறாயா என்று கேள். இன்றே மாறு, இன்றே வரம்பு வை, இன்றே உன் மதிப்பை நீயே காப்பாற்றிக் கொள். நன்றி, வணக்கம். அன்புடன் சங்கீதா லிங்கேஷன்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்தில், பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பிடம் இருந்து விழிப்புணர்வு பட்டறை காவல்துறையால் நடத்தப்படும். இப்பட்டறையை சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சினர் கல்வி அமைச்சருடன் இணைந்து ஒழுங்குபடுத்தி இருக்கின்றனர். தலைப்பு: மாணவர்கள் எதிர்கொள்ளும் கொடுமைப்படுத்தல், புலியிங். காலம் வருகின்ற 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம். நேரம் காலை 11:15. இடம் ஸ்காட் ஹால், 32A ரேஞ்ச் வியூ ரோட், மவுண்ட் ஆல்பர்ட், தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மண்டபம். பெற்றோர் மாணவர்கள் அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காலை 11:15 ஸ்காட் ஹால், 32A ரேஞ்ச் வியூ ரோட், மவுண்ட் ஆல்பர்ட், தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சர்வதேச அரசியல் கண்ணோட்டம். அமெரிக்காவின் சரணாகதி, ஈரானின் மண்டியிடா வீரம் என்ற தலைப்பிலே அரசியல் கண்ணோட்டம் ஒன்றை வழங்குவதற்காக சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற பிரபல அரசியல் ஆய்வாளர், புத்தக எழுத்தாளர், கவிஞர் என பல பரிமாணங்களை கொண்ட திரு ஐங்கரன் விக்னேஸ்வர் அவர்கள் இப்போது வானொலிகளின் ஊடாக.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழோசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. அமெரிக்காவின் சரணாகதி, ஈரானின் மண்டியிடா வீரம். கடந்த 6 கால போரில் தோற்காமல் இருப்பதன் மூலம் ஈரான் வெற்றி பெற்றுள்ளது. வெற்றி பெறாமல் இருப்பதன் மூலம் அமெரிக்க தரப்பு பாரிய தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த உண்மையை மேற்குலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் முன்னைய ஆக்கிரமிப்பு போர்களில் அமெரிக்கா படுதோல்வி அடைந்தாலும் அதற்கு ஒத்து ஊதிய மேற்குலக நாடுகள் தற்போது தங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரானின் புவியியல் அத்துடன் அதன் போர்வியங்களை கட்டுப்படுத்த தெரியாமல் அமெரிக்கா யுத்தம் நடத்தி தற்போது சரணாகதி நிலையை அடைந்துள்ளது. வளைகுடா போரில் ஈரானை தோற்கடிப்பது இனி சாத்தியமில்லை. இதன் பொருள் என்னவென்றால், போரின் முடிவில் ஆயிரக்கணக்கான இழப்புகள் இருந்தபோதும் ஈரானின் இறுதியில் வெற்றியாளராக மாறியுள்ளது. கடந்த 6 கால போரில் தோற்காமல் இருப்பதன் மூலம் ஈரான் வெற்றி அடைந்தது. வெற்றி பெறாமல் இருப்பதன் மூலம் அமெரிக்கா தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த யதார்த்த உண்மையை மேற்குலக நாடுகள் அறிந்து கொள்ள வேண்டும். இனியும் ஆக்கிரமிப்பு போர் வேண்டாம் என்ற நிலையை மேற்குலக நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடு அரசுகள் தங்கள் நிலைப்பாட்டில் எடுத்துக் கொள்ளலாம். எவ்வாறாயினும் இந்த யுத்தத்தில் ஈரான் நேரடியாக தனித்து போரிட்டு வெற்றியை ஈட்டியுள்ளது. உடனடி பொருளாதார நெருக்கடி உள்ள நாடுகளுக்கு இருக்கும், ஆனால் அதன் நீண்டகால அரசியல் நிலங்களே உலகம் அனுபவிக்கப் போறோம் என்பதே உண்மையாகும். பாகிஸ்தான் மத்தியஸ்த முயற்சியால் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே 2 வார கால போர் நிறுத்தம் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. அதீத போரில் இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு ஈரான் மீதான பாரிய தாக்குதலை உடனடியாக நிறுத்த அறிவித்திருந்தார். பாகிஸ்தான் பிரதமர் ஷோபா ஷரீப் மற்றும் ராணுவ தளபதி அசிம் முனீர் ஆகியோர் ராயந்தர் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இந்த போர் முடிவு எட்டப்பட்டது. ஈரானை மிரட்டும் வகையில் ஒரு நாகரிகமே அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த யுத்தநிறுத்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று பாகிஸ்தான் அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கள நிலக்கம் நிலவரப்படி அமெரிக்காவை வெல்ல முடியாது என்று போராகவே தெரிவித்து அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான 45 நாள் காலக்கெடு மற்றும் 40 நாள் தொடர் தாக்குதலுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் முதலில் கூறிய அமெரிக்க நிபந்தனைகள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டு ஈரான் முன்வைத்த நிபந்தனைகளை வாஷிங்டன் தலைமை ஏற்றுள்ளது. முக்கியமாக உலக நாடுகளின் எரிபொருள் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஹோர்முஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்து திறக்க சம்மதத்தை அடுத்து இந்த ஒப்பந்தம் உடனடியாக செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் லெபனான் இன்னும் ஆக்கிரமிப்பு நாடுகள் உள்ள இஸ்ரேல் தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. ஈரான் உடனான போர் நிறுத்தத்தை வரவேற்றாலும் லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் அறிவித்துள்ளார். ஈரானின் 10 அம்ச திட்ட விவகாரம். ஈரான் மீது மீண்டும் தாக்கப்படாது என்பதற்கான உத்தரவாதம் அமெரிக்கா மற்றும் அதன் நண்பர்கள் உடனடியாக வழங்க வேண்டும். இரண்டாவது, போர் தாக்குதல் நிறுத்தம் மட்டுமல்ல போருக்கு நிறைந்த முற்றுப்புள்ளி வைத்தல் வேண்டும். மூன்றாவது, லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நான்காவது, ஈரான் மீதான அனைத்து அமெரிக்க தடைகளையும் நீக்க வேண்டும். ஐந்தாவது, ஈரானிய நட்பு நாடுகளுக்கு எதிரான அனைத்து பிராந்திய தகவல்களையும் போர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆறாவது, இதற்கு பதிலாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணை திறக்கும். ஏழாவது, இதேபோல் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் கட்டணத்தை ஈரான் வசூலிக்கும். எட்டாவது, ஈரான் இந்த கட்டணங்களை ஓமான் நாட்டுடன் பகிர்ந்து கொள்ளும். ஒன்பதாவது, ஹோர்முஸ் நீரிணை வழியாக உலக நலன் கப்பல் பாதுகாப்புக்கு செல்வதற்கு ஈரான் வழிவகுக்கும். பத்தாவது, ஈரான் ஹோர்முஸ் கணக்கு இழப்புகளுக்கு பதிலாக புனரப்பு பணிகளுக்கு பயன்படுத்தும். பாகிஸ்தானின் மத்தியஸ்தால் ஏற்பட்ட இந்த போர் நிறுத்தம் நீண்ட காலம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஈரான் மீதான தாக்குதல் இஸ்ரேல் நிறுத்தினாலும் லெபனான் மீதான தாக்குதல் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வருகின்றது. ஆயினும் ஈரானின் மண்டியிட வீரம் பற்றிய தற்போது உலக அளவில் பேசப்பட்டு வருகிறது. ஈரான் மீதான தாக்குதலை ஐக்கிய நாடுகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரவில்லை. இதன் மூலம் ஐநா சபை என்றொரு அமைப்பு காலாவதியை போன்றே உலகம் இப்போது உறுதியாக நம்ப தொடங்கியுள்ளது. ஒரு நாட்டு அதிபரின் தனிப்பட்ட விருப்பங்களின் அடிப்படையில் இன்னொரு நாட்டின் பொதுமக்கள் குடியிருப்புகளை குண்டு வீசி தாக்கு நடத்த அநாகரிகமாகும். மேலும் இதனை பற்றி பகிரங்கமாக பேசுவது மனித இனத்துக்கு எதிரான ஒரு தெளிவான குற்றமாக இருந்தும் ஐநா சபை மௌனம் காத்து வந்தமை கவலைக்குரியது. இந்த போரின் மூலம் சிதைந்து போன ஈரானின் ஒற்றுமை மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. ஈரானை குண்டு வீசி தாக்குவதன் மூலம் முழு ஈரானையும் அமெரிக்கா ஒன்றிணைத்துள்ளது. ஈரான் இப்போது ஒரு குடும்பமாக மாறியுள்ளது. ஈரானுக்குள் அமெரிக்க படைகள் நுழைந்தால் இந்த முழு குடும்பத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஒரு முழு நாகரிகம் அழிந்துவிடும் என்று அமெரிக்காவிடம் கூறியிருந்தமே உலக அளவில் பலத்த கண்டனத்தை ஏற்படுத்தியது. ஈரான் நமது நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் நாம் ஈரானை குண்டு வீசி கற்காலத்துக்கு தள்ளுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய மிரட்டல் உரைக்கு ஒரு பதிலடியாக ஈரானின் சபாநாயகர் தங்கள் நாட்டின் வீரர்களை பற்றிய ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். ஈரான் இளைஞர்கள் 7 இளைஞர்கள் தங்கள் கைகளில் ஆயுதங்களுடன் அமெரிக்காவை எதிர்பார்த்துக் கொண்டது என்ற கருத்தானது அமெரிக்கன் சரணாகதை நிலைக்கு வழிவகுத்துள்ளதே கூறலாம். மீண்டும் உங்களுடன் வான் அலைகள் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.